நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இலங்கையில் நிகழ்ந்து வரும் அரசியல் மாற்றம் குறித்த கலந்துரையாடல் பரிமாற்றம் நிகழ்ச்சி. இதில் கலந்து கொள்கின்றவர்கள் பிரிஸ்பேன் நகரிலிருந்து இளங்கோ, சிட்னியிலிருந்து சோனா மற்றும் பசி, பெர்த் நகரிலிருந்து சசி ஆகியோர். வணக்கம் சசி, வசி, சோனா, இளங்கோ, உங்க நாலு பேருக்கும் வணக்கம். இப்ப இலங்கையை பொறுத்த அளவுல அங்க வந்து அரசியல் மாற்றம் வந்து சடுகதியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை, இந்த மாதிரியான ஒரு சிக்கலை, பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப சசி?
மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க, ஆனா இது கொஞ்சம் மோசமான மாற்றம். அவங்க போருக்காக செலவு பண்ணதை வந்து ஈடுகட்ட நிறைய கடன் வாங்கினாங்க 2009 அப்புறம். அதுல வந்து பெரும்பான்மையா சைனா கிட்ட இவங்க சிக்கிக்கிட்டதுதான். கிட்டத்தட்ட 12.6 பில்லியன் வந்து கடன்ல 25% மேல வந்து சைனா கிட்டயே வாங்கியிருக்காங்க. அவங்களோட டெப்ட் ட்ராப் டிப்ளமசி அந்த பாலிசியில இவங்க மாட்டிக்கிட்டதாவே நான் பாக்குறேங்க.
வசி எப்படி பாக்குறீங்க?
சுதந்திரம் கிடைத்த 1948 இருந்து இலங்கையில் இருக்கிற அரசியல், பொருளாதார, சமூக பிரச்சனைகள் தொடர்ந்து அதுகிட தீர்க்காதபடியால் அதெல்லாம் கூடி 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 கடைசியா இந்த கட்டத்துக்கு வந்துருது. அதுதான் என்னுடைய நோக்கம். கடைசி 25 வருஷத்துல சுனாமி என்று வரும்பொழுது கூட மக்கள் ஒன்று சேரல, ஒன்று சேர்ந்து நாட்டை முன்னேற நோக்கே. அதுதான் இப்ப வந்து இருக்கிறது. எல்லாரும் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்திருக்கு.
இலங்கை
அரசியல் யாப்பில் உள்ள பிரிவுகளின் அடிப்படையில் சாத்தியமாக முடியாத செயலை மக்கள் கிளர்ச்சி மூலம் அதற்கு பின்னால் உள்ள சில சக்திகள் பயன்படுத்தி உள்ளதனை கண்கூடாக காண முடிகின்றது. அதற்காக அவர்கள் முதலில் எடுத்த ஆயுதம் எரிபொருள் தட்டுப்பாடு. ஏற்கனவே இராணுவ பெரும் செலவினாலும், சுற்றுலா பயணிகளின் வருகையின்மையினாலும், COVID-19 பொருளாதார நெருக்கடியை அதிகமாக சந்தித்த இலங்கையில் எரிபொருள் இல்லாமல் அன்றாட தொழில்கள் முடக்கப்பட்டு விலைவாசிகளின் ஏற்றமடைந்த வேளையில் தான் மக்கள் கொந்தளிக்க வலிக்கிட்டார்கள் கிளர்ச்சியாளர்கள். வெற்றி பெறுவதற்கு சந்தர்ப்பம் நெருங்கி வரும் சமயத்தில் தான் எரிபொருளின் வருகை பற்றிய செய்திகளும் வெளிவந்ததை நாம் செய்திகள் மூலமாக காணக்கூடியதாக இருந்தது. எனவே பெரும் பஞ்சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பஞ்சத்தை தீர்த்து கொள்ளலாம் என்பது போலாகிவிட்டது. இப்போது அரசு தலைவர் ராஜினாமா செய்து விட்டார், அதை அறிவித்து விட்டார். இந்த இடைவெளியில் ரணில் அமர்ந்து கொள்கின்றார். அவருடைய இருக்கையும் நிரந்தரமாகாமல் இன்னொருவர் அமரும் வாய்ப்பு தான் ஏற்படும். அது யார் என்பதனை காலம்தான் சொல்லும். அதுவரை காத்திருப்போம் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. திரு ராய்சல் அவர்களே,
இளங்கோ, உங்க பார்வை எப்படி இருக்கு?
இந்த பார்வை, யார் வந்தாலும் தமிழாக்களுக்கு இதுவரை கொடுத்தது ஒன்றும் இல்லை. ஸோ இனியும் அது நடக்க போகுதுன்றதுல ஒரு இதுல நான் பார்க்கல. ஆனா மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்கள் சிங்களவர்களுக்கு, சிங்களவர்கள் என்ற சார்பில் ரெவல்யூஷன் என்ற வேர்டை யூஸ் பண்ணி நடத்துகிறார்கள். ஆனால் தமிழன் என்ற முறையில் நாங்கள் பார்த்தது புத்திஸ்ட் மங்க டாமினன்ஸ், மிலிட்ரி டாமினன்ஸ், மற்றது லோ அண்ட் ஆர்டர் வித்தியாசமாக அணுகப்பட்டிருக்கிறது.
இப்ப இளங்கோ, இப்ப லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஏன் அப்படி சொல்றீங்க?
லோ அண்ட் ஆர்டர் இப்ப இந்த புரட்சி நடக்குது சிங்களவர்களால, சிறுபான்மையினத்தவர்களால. மிலிட்ரி சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது, போலீஸ் தன் கடமைகளை செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. இதே இது வடக்கு கிழக்குல நடந்திருந்தால் இப்போது இரத்த கலரி ஓடி இருந்திருக்கும். அதுதான் நடந்திருக்கிறது இந்த பாஸ்.
இப்ப வந்து இலங்கையில வந்து ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது இன்னும் குறிப்பா என்ன சொல்ல போனா, இப்ப இவங்க சோனா சொன்ன மாதிரி ரணில் விக்ரமசிங்க அதிபராக நீடிக்க போகிறாரா அல்லது புதிய அதிபர் வர்றாரா அப்படின்லாம் இருக்கட்டும், இப்ப வர்ற புதிய அரசு அல்லது மாற்றம் வந்து தமிழ் மக்களின் பிரச்சனை, இன பிரச்சனை தொடர்பா ஏதாவது செய்யும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்களா, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
யார் வந்தாலுமே இவங்க இன ரீதியான, அந்த மத ரீதியான தூண்டல்களை தூண்டிவிட்டு அவங்களோட வாக்கு செல்வாக்கை வந்து உயர்த்திக்கதா பாக்குறாங்க. இந்த போராட்டத்துல மக்கள் எழுச்சியில வந்து ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா, எல்லாருமே கேட்கறது வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி பவர் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டக்காரர்கள் வலியுறுத்துறாங்க.
நீக்கும் பட்சத்துல அது வந்து தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு வந்து தீர்வுக்கு வழி வகுக்கும் அப்படிங்கிற மாதிரி
வந்து முதல் படி அமைய வாய்ப்பு உண்டுங்க.
இந்த பொலிட்டிக்கல் அட்வொகசி ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் என்ற சார்பில் 15 வருஷமா செய்கின்றோம். அடிக்கடி இந்த பொலிட்டிஷியன்ஸை கண்டா சொல்றது, எங்களோட இமீடியட் தேவை என்னென்றா டிமிலிட்டரைசேஷன், வடக்கு கிழக்குல மிலிட்ரி காட்டுறது குறைக்கிறது. மற்றது லேண்ட் கிராப், இந்த நேம் ஆஃப் ஆர்கியாலஜி, ஃபாரஸ்ட்ரி, மகாவலி டெவலப்மெண்ட், மிலிட்ரி த செக்யூரிட்டி என்று சொல்லி லேண்டில் வடக்கு கிழக்குல இருந்து சுவீகரிக்கிறது. பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அதை நிப்பாட்டு செய்கிறது. இதுகள் எல்லாம் நாங்கள் இப்போ கனகாலமாக கழிச்சு கொண்டு வரோம். 5 வருஷமா இதை கேட்டுக்கொண்டு வரோம். நல்லாட்சியிலையும் கேட்டுனாங்க. ஈவன் இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸையே அவைல் விடையில இன்னும். அதான் நான் குறைஞ்சது லோ ஹேங்கிங். இது இந்த பேசிக் திங்ஸே அதே அவைல் செய்ய முடியாத நிலையில தமிழாக்கள் இருக்கின்றோம் நாங்க.
2-3 மாதமா மக்கள் இருந்து இந்த அந்த அறங்கள் என்ற விஷயத்துல வந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்றா, எல்லாரும் உணர்வார்கள், எல்லாரும் இளைஞர்கள், தமிழன், சிங்களவன், முஸ்லிம் என்று நாங்கள் எல்லாரும் இளைஞர்கள் என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில இலங்கையில நாங்க எல்லாரும் இளைஞர்கள், ஒரு நாளைக்கு இலங்கையில ஒரு ஜனாதிபதியோ ஒரு பிரதம மந்திரியோ தமிழனோ அல்லது ஒரு முஸ்லீமோ வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இருக்கிறார்கள்.
இந்த ஒரு தேசிய அரசு அமையும் போது அதுக்கான வாய்ப்பு உருவாகப்படுதா?
நெடுங்காலத்துக்கு முன்னாடியே வந்து முன்னாள் சிங்கப்பூர் பிரதமர் வந்து அவரு சொல்லியிருக்காரு, இலங்கையோட ஃபெயிலியரே பாத்தீங்கன்னா புளூரல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மையோட சமூக கட்டமைப்பு உருவாக்காததுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி லீ குவான் யூ சொல்லியிருக்காருங்க.
எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. என்னன்னா இந்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அதிலேயும் கூட தமிழர்களுக்கான உரிமைகள், தமிழர்களுடைய தேசிய நலன்களையும் முன்னிட்டு நீங்கள் அரசியலை நடத்துங்கள் என்று எங்கேயும் எந்த ஒரு குரலும் எழுப்பப்பட்டதாக நான் காணவில்லை. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள். அதுக்கு தங்களுக்கு பொருளாதார ரீதியாக தங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு கைப்பொம்மையாக தங்களுக்கென்று ஒரு அரசியல்வாதி அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவர்கள் தமிழ் மக்களுடைய அக்கறை உள்ளவர்களாக தெரியவில்லை.
ஆனா இந்த போராட்டத்திலே வந்து நிறைய தமிழ் மக்களும் இணைந்து போராடி இருக்கிறாங்களே அல்லது போராடிட்டு இருக்காங்களே இல்லையா?
இல்ல, தமிழ் மக்கள் ஒதுங்கி பார்வையாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள்.
தமிழர்கள் வந்து 30 வருஷத்துக்கும் மேலாக போராடி இருக்கிறார்கள். போராடி ஆட்களே உயிரிழந்து இருக்காங்க 3 லட்சம். அப்ப நாங்கள் அவர்களை திருப்பி வந்து இதுல விடுபட வைக்கல. ஆனா கொஞ்ச பேர் வந்து செய்யறாங்க.
இந்த அரசாங்கங்கள் என்ன கொடுக்குதோ கொடுக்கலையோன்றதை நாங்க கருத்துல எடுக்காம நாங்க இன்டர்நேஷனல் வோ கிரைமுக்கு இந்த கோத்தபாய கொண்டு போறது, ராஜபக்ஷ கொண்டு போறது, வோ கிரிமினல்ஸ் கொண்டு போறது, மிலிட்ரி வோ கிரைம் செய்த மிலிட்ரிய கொண்டு போறது, இதுகளை தான் நாங்க செய்யக்கூடியதா?
அது வழியாக உங்களுக்கு தீர்வு வர முடியாது இல்லையா இளங்கோ?
இல்ல, அது தீர்வு அது அரசாங்கம் கிரவுண்ட்ல நடக்கிறது. நாங்க வெளியில உள்ள ஆக்கள் நாங்க இந்த விக்டிம் என்ற முறையில விக்டிம்ஸுக்கு ஆன ஒரு ஜஸ்டிஸ் ப்ரோசஸ்ல நாங்க அதை விடாம பிடிக்கணும்.
நேயர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். இலங்கையில் நிகழ்ந்து வரும் மாற்றம் குறித்த கலந்துரையாடல் இது. இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பிரிஸ்பேன் நகரிலிருந்து இளங்கோ, சிட்னி நகரிலிருந்து சோனா மற்றும் பசி, பெர்த் நகரிலிருந்து சசி ஆகியோர்.
ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க வந்து அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்லிட்டு மக்களை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து மேற்கொள்வாங்க. அது வந்து இன ரீதியா ஒரு பக்கத்து மெஜாரிட்டியோட ஓட்டு வங்கியை வந்து தன் பக்கம் வச்சுக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதாங்க.
நல்ல அரசாங்கம் விக்ரமசிங்கே என்றா இப்போதைக்கு அவர் உடனே பிரிசினர்ஸ் என்றாலும் பொலிட்டிக்கல் பிரிசினர்ஸ் என்றாலும் விட்டுருக்கணும் தமிழாக்களுக்கு ஒரு நல்ல சமிதியா. அதை என்றாலும் செய்து காட்டணும். இதுகளை நம்பி நாங்க எங்கட இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட செய்யற ஜஸ்டிஸ் ப்ரோசஸ நாங்க விடவே கூடாது. அதை நாங்க இன்னும் ஒருக்கி பிடிக்க வேண்டும்.
எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு தீர்வு ஏதாவது கிடைக்கணும்னா பல காரணிகள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று வந்து உள்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் மக்கள் மற்றும் சிங்கள அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு சக்திகள். இப்ப நாங்கள் வந்து வெளிநாட்டு சக்திகளிடம்தான் கூடுதலாக நாங்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். எங்களுக்கான ஒரு தேர்தல் இல்ல, ஒரு வாக்கெடுப்பு வைக்க வேண்டும். தமிழர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவருடைய அபிலாஷைகள் என்ன, அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வாக்கெடுப்பு, பொதுவான வாக்கெடுப்பு வைக்க வேண்டும். உலகம் பூராவும் வைக்க வேண்டும்.
சோனா, இப்ப அந்த மாதிரி ஒரு வாக்கெடுப்பு நடக்கிற சாத்தியம் வந்து இப்போது இலங்கை அரசியல் நடந்துட்டு இருக்க குழப்பங்கள் நிமித்தம் அல்லது சிக்கல் நிமித்தம் வருமா என்ன?
அதுக்கேற்ற ஒரு அரசியல்வாதி அமைந்தால்தான் அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அடுத்து வரக்கூடியதாக இருக்கும். இப்ப வரப்போற அரசியல்வாதி ஒரு சிங்கள மனப்பான்மை இல்லாமல், ஒரு புத்த சமய ஆதிக்கம் இல்லாமல், அதாவது தேரர்களுடைய பங்களிப்புக்கு தன்னுடைய செயற்பாடுகளை செயற்படுத்தாமல், ஒரு பொதுவாக இலங்கையை எப்படி நாங்கள் இனிமேல் கட்டி எழுப்ப வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வராமல் இலங்கை ஒரு பொழுதும் இனிமேல் எழும்ப முடியாது, பழைய நிலைக்கும் வர முடியாது, முன்னேறவும் முடியாது.
இலங்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை வந்து தமிழ் மக்கள் தொடர்பான பிரச்சனை இல்லையே, அது வந்து ஒரு எக்கனாமிக், ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு தான் நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா.
இந்த ராணுவ செலவினங்களை இன்னமும் அவர்கள் தமிழர்கள் பகுதியிலே ராணுவம் தொடர்ந்து இருக்குமே ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவர்கள் இனிமேலும் மீள முடியாது. அவர்கள் அதையெல்லாம் சிந்தித்து செயற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் வரும் பட்சத்தில் தான் இந்த நாட்டுக்கான ஒரு சுபீட்சத்தை எதிர்பார்க்கலாம். அதை வெளிநாட்டு சக்திகளும் அதை தங்களுடைய பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த
இப்போ இலங்கையில ஆரம்பிச்சது மற்ற நாடுகளுக்கு பரவலா சொல்றாங்க. இப்போ ஃபியூவல் தட்டுப்பாடு வந்து உக்ரைன் ரஷ்யா வாரினால ஏற்படக்கூடியதா இருந்தது. இதனால பாத்தீங்கன்னா போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க எல்லாமே முடக்கப்பட்டாலும் ரொம்ப உச்சபட்ச அவல நிலை என்ன பாத்தீங்கன்னா, நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இலங்கை வந்து கருவாடு இம்போர்ட் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க.
ஆஸ்திரேலியாவில மிலிட்ரி நம்பர் 80,000 ஆனா ஸ்ரீலங்காவில 310,000. அது 310,000 நிக்கல. இவ்வளவு எக்கனாமிக் டவுன் டர்ன் வந்தும் இப்பவும் அவர் ரிக்ரூட் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள், இப்பவும் செய்கிறார்கள், அது ஒன்றுதான் இப்பவும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு வடக்கு கிழக்குல உள்ள எங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டும் கூட, அது இக்கனாமிக் டவுன் டர்னுக்கு ஒரு ஒரு முக்கிய காரணமும் ஆகும்.
இப்ப தற்காலிகமா இருக்கிற சூழல்படி வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் சரியான கஷ்டப்படுறார்கள், அவர்கள் சாப்பிடறதுக்குள்ள வழி இல்லாமல் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த வார் கிரைம் எல்லாம் செய்யறதெல்லாம் சரி, அது எத்தனை வருஷம் எடுக்க போகுது. உடனடியாக மக்களுக்கு தேவையான உணவு வகைகள், மருந்து வகைகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யறது ஒரு இமீடியட் நீட் உண்டு, அது நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும். அதுவும் உண்டு. அதை விட ஷார்ட் டேர்ம் என்று சொல்லும் பொழுது முழுது என்ன மாதிரி முதலீடுகளை வடக்கிலையும் கிழக்கிலையும் செய்யலாம் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு, மற்றது என்ன மாதிரி வேலை வழிகளை உருவாக்கலாம், அந்த மாதிரி தாங்க சிந்திக்கணும்.
ஆஸ்திரேலிய அரசு பொறுத்த அளவுல இலங்கைக்கு அப்பப்போது உதவி செய்துட்டு இருக்கு, அங்க இருந்து போட்டு வந்து வந்துடக்கூடாதுங்கிற கவனத்துல ஆஸ்திரேலிய அரசு நிறைய செய்யறதாக பார்க்கப்படுது. வேற என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு படுது எல்லாருமே?
என்ன என்ன பொறுத்தவரை ஆஸ்திரேலியால எத்தனையோ தொழிலாளருக்கு குறைபாடு ஒன்று இருக்குது, இந்த பழங்களை பறிக்கிறது கூட குறைபாடு இருக்கு. அப்ப அந்த அதுகளை பொறுத்தவரையில இலங்கையில் இருக்க தமிழ் மக்கள் மட்டுமில்ல மற்ற மக்களையும் ஒரு இளம் வியூத்துல எடுத்து ஒரு டெம்பரரி விசாவை கொடுத்து என்ன மாதிரி இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கலாம்ன்றது யோசிக்கணும். அதை விட யாழ்ப்பாணத்தில் இருக்க பலாளியாப்போ அதை என்ன மாதிரி விருத்தி செய்யலாம், ஒரு நவீன விமானங்கள் வந்து இறங்கி போகக்கூடிய வசதிகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் செய்யலாம்னு யோசிக்கணும். அது வந்து கூடுதலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி கேகேஎஸ் போர்ட் ஹார்பர் இருக்குது, அதை என்ன மாதிரி அபிவிருத்தி பண்ணலாம், அது என்ன மாதிரி அதை செய்யறதால எத்தனை தொழில்களை உருவாக்கலாம்.
இப்ப போன கிழமைதான் ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து புது ஹை கமிஷனர் போயிருக்கின்றார் ஸ்ரீலங்காக்கு, பேர் போல் ஸ்டீவன். ஆஸ் பார்ட் ஆஃப் ப்ரீ போஸ்ட் பிரீஃபிங் அண்டு ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் அவர் கூப்பிட்டு இருக்கிறார். ஸோ 12ஆம் தேதி நாங்க கண்டோம் அவரை, நாங்க அவருக்கு தேங்க் பண்ணாங்க $50 million கொடுத்ததுக்கும். அதுல ஆல்ரெடி அவைகள் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமுக்கு 22 million கொடுத்துட்டோம், ஜிபிஎஸ் போட் ட்ராக்கிங்குக்கும் அது கொஞ்சம் எமௌண்ட் பாவிக்கப்படுகின்றது. நாங்க அப்ப அவர்கிட்ட சொன்னோம், நீங்க போட் வராம நிக்கிறதுக்காக நீங்க காசு செலவழிக்கின்ற வடக்கு கிழக்குகள், ஆனா ஸ்காலர்ஷிப்பு சின்ன சின்ன கிராண்ட்ஸுகள் ஹை கமிஷனுக்களால கொடுபடுது, அதுகள் ஒன்றும் அங்க வடக்கு கிழக்குல போ ரீச் பண்ணதில்லை. கொழும்புல உள்ளாக்களே அதை எடுக்கினோம். அதால நீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுகள அங்க உள்ள லோக்கல் மீடியாஸ்ல போடணும்னு சொல்லி அதுக்கு அவர் உடனே சம்மதித்தார். அடுத்தது நாங்க கேட்டோம் விசா கொடுக்க வேணாமண்டு, வோ கிரைம்ஸ்ல உள்ளாக்களுக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் அவையோட ஃபேமிலிஸுக்கும் விசா கொடுக்க வேணாம்னு சொல்லி அதையும் அவர் தலையசித்து ஆமோதித்தார்.
ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்கள் கூட நிறைய பேர் எங்கள் தமிழ் மக்களுக்கு உதவுறதுக்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார்கள், செல்வந்தர்களாக இருப்பவர்கள். ஆனால் என்ன பிரச்சனை அங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒரு கிராமத்தை அம்மாவர்கள் புனரமைத்து புனருத்தாரணம் செய்தார்களா இருந்தால் அடுத்த தடவை அந்த கிராமத்துல சிங்கள குடியேற்றம் இடம்பெறும். உடனே எங்களுடைய மக்களை அகற்றிவிட்டு சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த ஒரு பயன் காரணமாக எங்களுடைய மக்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இப்பொழுது வெளிநாடுகள் உதவிகளை வழங்கினாலும் கூட எங்கள் மக்களுக்கு போய் சேரவில்லை. மற்றும் புனருத்தாரண புனரமைப்புகள் கூட செய்ய முடியாது. இந்த விடயங்களிலே வெளிநாடுகள் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை இலங்கை அரசிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும். அதாவது எங்கள் மக்களுக்கான உதவிகளை எங்கள் மக்கள் செய்வதற்கு அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அதுகளிலே இவர்கள் கொண்டு போய் சிங்கள மக்களை குடியேற்றுவதோ அல்லது அதை தடுப்பதோ அல்லது அதற்கான வருகின்ற வருமானங்களை தங்கள் பகுதிக்கு செலவழிப்பதோ இப்படியான செயற்பாடுகளை அவர்கள் நிறுத்த வேண்டும்.
ஆஸ்திரேலியால எத்தனையோ தமிழ் அகதிகள் இருக்கிறாங்க, இன்னும் PR எடுக்காம அதுக்கு கூட அரசாங்கம் உதவி செய்ய வேண்டாம். அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, இந்த நாட்டுல இவ்வளவு தொழிலை செய்து அவங்களுக்கு PR கொடுத்து அவங்க இந்த நாட்டுல குடியேற்றத்துக்கு உதவி செய்ய வேண்டும். நான் முக்கியமான நினைக்கிறேன்.
இப்ப ஹாலிடே விசான்னு சொல்லிட்டு குடுக்கறாங்க இல்லைங்களா, அது 13 மேற்கத்திய நாடுகளுக்கு மட்டும் குடுக்கறாங்க. அது வந்து இலங்கைக்கும் அந்த மாதிரி ஏதாவது விசா ஸ்பெஷல் விசா கொடுத்தா நல்லா இருக்கும்.
மிக நன்றி வசி, சசி, சோனா, இளங்கோ, உங்க 4 பேருக்கும் மிக்க நன்றி.
மிக்க நன்றி.
நன்றி,
வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.